எஸ்தராகமம் அதிகாரம் 8. சதிகாரனாகிய ஆமானின் சொத்துகள் அனைத்தையும் அர்தக்சஸ்தா மன்னர் அன்றே எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தெகாய் தமக்கு உறவினர் என்று எஸ்தர் விளக்கியிருந்ததால் மன்னர் அவரை தம்மிடம் அழைத்தார். ஆமானிடமிருந்து திரும்ப பெற்றிருந்த கணையாழியை எடுத்து மொர்தெகாயிடம் வழங்கினார். ஆமானுடைய சொத்துகளுக்கெல்லாம் எஸ்தர் அவரை பொறுப்பாளர் ஆக்கினார். மீண்டும் மன்னரிடம் உரையாடிய எஸ்தர் அவரது காலில் விழுந்து, ஆமான் யூதர்களுக்கு எதிராக செய்திருந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்குமாறு மன்றாடினார். மன்னர் தம் போர் செங்கோலை எஸ்தரிடம் நீட்டவே எஸ்தர் எழுந்து மன்னருக்கு முன்னால் வந்து நின்றார். அப்பொழுது எஸ்தர், நீர் விரும்பி எனக்கு பரிவு காட்டுவீராயின் உமது பேரரசில் வாழும் யூதர்களை அழிக்குமாறு ஆமான் விடுத்திருக்கும் மடல்களை திரும்ப பெறுமாறு ஆணை பிறப்பிப்பீராக. என் மக்கள் படும் துன்பத்தை நான் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்க முடியும்? என் இனத்தார் அழிந்த பின் நான் எவ்வாறு உயிர் வாழ இயலும் என்றார். அதற்கு மன்னர் எஸ்தரிடம், ஆமானுக்கு உரிய சொத்து அனைத்தையும் நான் மனமு வந்து உனக்கு வழங்கியதோடு யூதர்களை அழிக்க முனைந்ததற்காக அவனை தூக்கிலிட்டு விட்டேன். இன்னும் உனக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே என் பெயரால் எழுதி எனது கணையாழியால் முத்திரையிட்டுக் கொள்ளுங்கள். மன்னரின் கட்டளையால் எழுதப்பட்டு அவரது கணையாழியால் முத்திரையிடப்பட்ட ஆணையை எவராலும் மாற்ற முடியாது என்று கூறினார். அதே ஆண்டின் முதல் மாதமாகிய நீசான் மாதம் 23 நாள் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களின் ஆட்சி பொறுப்பாளர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் அந்தந்த மாநில மொழியில் அனுப்பப்பட்ட அரசாணை யூதர்களுக்கும் வரையப்பட்டது. மன்னரின் பெயரால் அவ்வாணை எழுதப்பட்டு அவரது கணையாழியால் முத்திரையிடப்பட்டு தூதர் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு நகரிலும் இருந்த யூதர்கள் தங்கள் சட்டங்களை கடைபிடிக்கவும் தங்களையே தற்காத்துக் கொள்ளவும் எதிரிகள் பகைவர்கள் மீது தங்கள் விருப்பப்படி நடவடிக்கை மேற்கொள்ளவும் அந்த ஆணை அவர்களுக்கு உரிமை வழங்கியது. அர்தக்சஸ்தாவின் பேரரசெங்கும் ஒரே நாளில், அதாவது 12 மாதமாகிய ஆதார் மாதம் 13 நாள் அவ்வாணை நடைமுறைக்கு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. மன்னர் விடுத்த மடலின் நகல் பின்வருமாறு. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநில ஆளுநர்களுக்கும் அரச பற்றுடைய குடிமக்களுக்கும் அர்தக்சஸ்தா மாமன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது. தங்கள் கொடையாளர்களின் தாராளமான வல்லன்மையால் பெருமைப்படுத்தப்படும் பலர் செருக்குக் கொள்கிறார்கள். நம் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்க முனைவது மட்டுமன்று செல்வத்தால் இருமாப்பு கொண்டவர்களாய் அதை வழங்கிய கொடையாளர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யவும் துணிகிறார்கள். மனிதரிடையே நன்றியுணர்வை கொன்றுவிடுவதோடு நன்மை பற்றி ஒன்றுமே அறியாதோரின் தற்பெருமையால் உந்தப்பட்டு எல்லாவற்றையும் எப்போதும் காண்பவரும் தீமையை வெறுப்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிவிடலாம் என எண்ணுகிறார்கள். பொறுப்பான பதவியில் நியமிக்கப்பெற்ற பல மாசற்றவர்களின் குருதியை அடிக்கடி சிந்துவதற்கு ஒரு வகையில் காரணமாயிருந்திருக்கிறார்கள். மேலும் ஈடு செய்ய இயலா பேரிடர்களுக்கும் பொறுப்பாயிருந்திருக்கிறார்கள். பொது பணி நிர்வாகத்துக்கு பொறுப்பு ஏற்றுள்ள நண்பர்களின் தூண்டுதலால் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள். இந்நண்பர்கள் தங்கள் தீய இயல்பின் வஞ்சனையால் ஆட்சியாளர்களின் நேர்மையான நல்லெண்ணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுகிறார்கள். தகுதியற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவோரின் அழிவு தரும் நடத்தையால் வஞ்சகமான முறையில் செய்யப்பட்டவை பற்றி நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான ஆவணங்களிலிருந்து அறிவதை விட அண்மை காலத்தில் நிகழ்ந்தவற்றை ஆராய்வதால் மிகுதியாக அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நம் பேரரசில் எல்லா மனிதரும் குழப்பமின்றி அமைதியில் வாழ்ந்திட நாம் வழிவகுப்போம். மாற்றங்களை புகுத்துவதாலும் நம் கவனத்துக்கு கொண்டு வரப்படுவன பற்றி எப்போதும் நேர்மையாக முடிவு செய்வதாலும் இதை செயல்படுத்துவோம். இதற்கு அம்ம தாத்தாவின் மகன் ஆமான் ஓர் எடுத்துக்காட்டு. மாசிடோனியன் ஆகிய அவன் ஓர் அந்நியன். பாரசீக ரத்தமே அவனிடம் இல்லை. எமக்குரிய இரக்க சிந்தை அவனிடம் சிறிதளவும் இல்லை. இருப்பினும் அவனை எம் விருந்தினனாக ஏற்றுக்கொண்டோம். எல்லா நாட்டினர் மீதும் நாம் காட்டும் பரிவை அவன் எவ்வளவு துய்த்து வந்தானெனில், எல்லா மக்களும் அவனை எங்கள் தந்தை என்று அழைத்ததோடு எப்போதும் மன்னருக்கு அடுத்த நிலையில் வைத்து வணங்கி வந்தார்கள். அவனோ அடக்க முடியாத செருக்கு காரணமாக எம் ஆட்சியையும் உயிரையும் பறிக்க சூழ்ச்சி செய்தான். எம் உயிரை காத்தவரும் எமக்கு எப்போதும் நன்மை புரிபவரும் ஆகிய மொர்தெக்காயையும், குறையற்ற எம் துணைவியாராகிய எஸ்தர் அரசியையும், அவர்களின் இனத்தார் அனைவரோடும் சேர்த்து அழிக்க நுணுக்கமான முறையில் வஞ்சகமாக முயன்றான். இவ்வாறு எம்மை ஆதரவற்றவர் ஆக்கிவிட்டு பாரசீகரின் பேரரசை மாசிடோனியரிடம் ஒப்புவிக்க அவன் எண்ணினான். ஆனால் அரக்க குணம் படைத்த இம்மனிதனால் அழிவுக்கு கையளிக்கப்பட்ட யூதர்கள் தீயவர்கள் அல்லர் என நாம் காண்கிறோம். அவர்கள் நீதியான சட்டங்களை கடைபிடித்து வருபவர்கள். நம் மூதாதையர் காலந்தொட்டு இன்று வரை நம் பேரரசை மிகச்சிறந்த முறையில் நெறிப்படுத்தி வரும் உன்னதரும் ஆற்றல் மிக்கவரும் என்றுமுள்ளவருமான கடவுளின் மக்கள். எனவே அம்மதாத்தாவின் மகன் ஆமான், உங்களுக்கு அனுப்பியுள்ள மடல்களை புறக்கணித்து விடுங்கள். ஏனெனில் இச்சூழ்ச்சிகளுக்கு காரணமாயிருந்த ஆமானும் அவன் வீட்டாரும் சூசா நகரின் வாயிலில் தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். அனைத்தையும் ஆளும் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை மிக விரைவில் வழங்கிவிட்டார். இவ்வாணையின் நகல்களை எல்லா பொது இடங்களிலும் வைத்து தங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க யூதர்களை அனுமதியுங்கள். அதே நாளில், அதாவது 12 மாதமாகிய ஆதார் மாதம் 13 நாளில், துன்ப நேரத்தில் தங்களை தாக்குவோரிடமிருந்து தற்காத்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லா உதவியும் வழங்குங்கள். ஏனெனில் அனைத்தையும் ஆளும் கடவுள் தாம் தெரிந்தெடுத்துள்ள இனம் அழிவதற்கு குறிக்கப்பட்ட நாளை மகிழ்ச்சியின் நாளாக மாற்றிவிட்டார். எனவே உங்கள் திருவிழாக்களுள் முக்கியமான ஒன்றாக இந்நாளை சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுங்கள். இன்றும் இனியும் இந்நாள் நமக்கும் நம்மீது பற்று கொண்ட பாரசீகருக்கும் மீட்பின் நினைவு நாளாகவும், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தோருக்கு அழிவின் நினைவு நாளாகவும் இருக்கட்டும். இந்த ஆணையை ஏற்று செயல்படாத எல்லா நகரும் நாடும் எம் சினத்துக்கு ஆளாகி ஈட்டியாலும் நெருப்பாலும் அழிக்கப்படும். அவை எக்காலத்துக்கும் மனித நடமாட்டம் அற்றவையாக மட்டுமல்ல, காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வெறுப்புக்குரியவையாகவும் மாற்றப்படும். பேரரசின் எல்லா இடங்களிலும் எல்லாரும் காணும்படி இவ்வாணையின் நகல்கள் வைக்கப்படட்டும். குறிப்பிட்ட நாளில் தங்கள் பகைவருக்கு எதிராக போராடுவதற்கு யூதர்கள் அனைவரும் முன்னேற்பாடாய் இருக்கட்டும். இதன்படி மன்னரின் ஆணையை நிறைவேற்ற குதிரை வீரர்கள் விரைந்தார்கள். இவ்வாணை சூசா நகரிலும் வெளியிடப்பட்டது. அரச ஆடைகளையும் விலையுயர்ந்த மெல்லிய கருஞ்சிவப்பு துணியாலான தலைப்பாகையையும் பொன்முடியையும் அணிந்தவராய் மொர்தெக்காய் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார். சூசா நகர மக்கள் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். யூதர்களுக்கு அது ஒளியின் நாள், மகிழ்வின் நாள். ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் இவ்வாணை வெளியிடப்பட்டதோ, எங்கெல்லாம் இது அறிவிக்கப்பட்டதோ, அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். விருந்து நடத்தி விழா கொண்டாடினார்கள். யூதர்களுக்கு அஞ்சிய வேற்றினத்தார் பலர் விருத்த சேதனம் செய்து கொண்டு யூதராயினர்.